ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விபூதி செல்வத்தை அவர் வணங்கி வளம் பெறுகிறார். ஏனாதிநாதனார் தொண்டு அத்துண்டு. அதுதான் ஷேக்லார் பெருமான் மிக அருமையாக தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண்ணின்ற நலமென்றும் குன்றாதார். அந்த நலம் ஒரு நாளும் குறையும். சரி, இந்த நாயனாருடைய துணில் இது என்று சொன்னால், மகாராஜாருடைய படை வீரர்களுக்கு வாழ் வித்தை சொல்லிக் கொடுக்கிறார். வாழ் வித்தை சொல்லிக் கொடுப்பது இந்த நாயனாருடைய துணி. படை வீரர்களுக்கு ஒரு அருமையான பள்ளிச்சாலை வைத்து வாழ்படையை எவ்வாறு மேம்பட்டு நிற்க வேண்டும் என்று வீரர்களுக்கெல்லாம் அருமையாக பயிற்சி நடத்தி அந்த ஒரு மேலான பெருமையை அந்த நகரில் அவர் பெறுகிறார். அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தபோது அவரோடு சேர்ந்து அவருடைய ஒரு தாயாதிக்கான அதிசூரன் என்பார். இந்த அதிசூரன் அழுக்காறு கொள்கிறான். தன்னுடைய பாடசாலைக்கு வீரர்கள் வருவதில்லை. பயிற்சிக்கார் எல்லா வீரர்களும் ஏனாதிநாதனார் பள்ளியில் படித்தே செல்கிறார். அங்கு நடக்க கிடைக்கின்ற ஒரு பயிற்சி, ஒரு வன்மை, ஒரு ஆற்றல் அதிசூரனுடைய பள்ளியிலே இல்லை. நாயனாருடைய உறவினர் தான் அதிசூரன். ஆகியும் அழுக்காறு அல்லது பொறாமையின் உச்சகட்டத்தில் அதிசூரன் இருக்கிறார். நாயனார் பள்ளிச்சாலைக்கு வீரர்கள் நிறைய புகிறார்களே, தன்னைய பள்ளிக்கு வரலைய, என்ன காரணம்? இங்க பயிற்சி சரியில்லைனா அதை தெரிந்து அவர்கள் சொல்கிறார்கள். கோபம் யார் மேல படணும்? அவங்க மேல படணும். ஆனால் இவர் நாயனார் மேல படுறார் அதிசூரன். ஏன் என்னுடைய பள்ளிக்கு வரலன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அதை விட்டு நாயனார் மீது அழுக்காறு கொள்கிறார் அதிசூரன். நாள் ஆக ஆக பொறாமை மேலோங்கி நிற்கிறார். அதிசூரன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஏனாதி நாயனாரை போர்க்களத்துக்கு இழுத்து சண்டை போட்டு அவரை வென்று விடுவது, அதுதான் இதுக்கு தீர்வு. அந்த பள்ளிச்சாலை இழுத்து மூட வேண்டுமானால், அந்த பயிற்சி கூட மூடப்பட வேண்டுமானால், ஏனாதிநாத நாயனாரை போர்க்களத்துக்கு இழுத்து சண்டையிலே வெற்றி பெறுவது யார் தீர்மானம்? அதிசூரன் தீர்மானம். அங்கேனவே அதிசூரன் என்ன செய்தான்? ஒரு நாள் நாயனாருடைய இல்லத்துக்கு சென்றான். வாயில போய் நின்றான். அவரை போருக்கு நாளை வருகிறீரா என்று அறைகூறி விட்டான். நாயனார் புன்முறுவரோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இவருக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது, அவனுக்கு இல்லாத ஆயுதம் சிவபக்தி. சிவபக்தி திருநீற்றினுடைய ஒரு வலிமை இருக்கு, அது அவனுக்கு. அதனால விபூதி அணிந்தவர்கள் எங்கே இரவு நேரத்தில் குறிப்பாக இந்த சினிமாவுக்கெல்லாம் போறவங்க, ரெண்டாவது ஷோ பார்க்கறவங்க நேரிலே விபூதி பிடிச்சிட்டு போனா ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போக வரும்போது புளிய மரத்தில் பேயெல்லாம் பக்கத்தில் வராது இல்லைங்களா? சேகர் ஷோ சினிமா பார்க்கறவங்க இங்க யாரும் இல்லை. உங்க பக்கத்தில் சொல்லுங்க யாராவது சினிமாவுக்கு போறேன், லேட்டா வந்தாங்கன்னா நைட்ல நல்லா நெத்தனே விபூதி பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. புளிய மரத்துக்குள்ள பேய பார்த்து சல்யூட் அடிக்கும். யார் சிவனடியார் போறாரு அவரை பிடிக்க வேண்டாம் சொல்லுங்க. விபூதிக்கிற மகிமராஜன் உண்மை நடந்தது, நடந்த நிகழ்ச்சி இருக்குது. விபூதிக்கிற பவர் இருக்குது. என்னென்னா திருச்செந்தூர்ல பக்கத்துல குலசேகரப்பட்டம்னு ஒரு ஊர், எங்க ஊர்ல திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும், செங்கிலாதிமன். சென்னையில இருந்து எத்தனை பேர் திருச்செந்தூர் வர்றாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல குலசேகரப்பட்டினம், காரைக்கால் அம்மையாருடைய கணவனார் அங்க போய் மற்றொரு பெண்ணை மணந்து அங்கு வாழ் நடத்தின விஷயம் அவங்க பின்னாடி பார்க்கலாம். அந்த குலசேகரப்பட்டினத்துல ஞானியார் சுவாமி ஒரு சாமி இருந்தார். அவர் முருகப்பெருமான் மீது அத்தியந்த பக்தருடைய பூஜை நிறைய பேசுவார். குலசேகரப்பட்டினத்துக்கும் திருச்செந்தூருக்கும் ஏறத்தாழ 10 மைல். அங்கே சாயந்தரம் 4 மணிக்கு குலசேகரப்பட்டினத்துல இருப்பார் அந்த ஞானியார் சுவாமி. 5:30 மணிக்கு சண்முகராசில இருப்பார். எப்படி வந்தாரு அந்த காலத்துல பஸ் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிறவர் சாரேஷ தீபாவளிக்கு சண்முகராசில திருச்செந்தூர் கோயில் இருப்பார். 8 மணிக்கு தீபாவளி முடிஞ்சிடும், 9 மணிக்கு ஊர்ல இருப்பார். மிருகப்பெருமான் சமீபத்தில் உள்ளவர், ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஞானியார் சுவாமி. மிருகப்பெருமானுமே அஜிந்த பக்தியுடைய செந்திலாதவனுக்கு அந்த விபூதி இருக்குத, அவருடைய பரந்த லட்சி, அந்த பரந்த லட்சியில அழகாக நெற்றி எப்படி பறந்திருந்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நல்லா நிறைய புசுறாங்க. சில பேருக்கு அனுசாரம் பண்ணும் போது நெற்றி சிறுசா இருக்கும், 3 விரல்ட்டு நெத்தியில பூசணும், அந்த முடி தடுக்கும், 1.5 விரல் தான் படும். அப்படி சில பேர் அனுசாரம் பண்ண போய் பார்த்தா 3 விரல் அந்த விபூதி அனுசாரம் பண்ணும் போது நெற்றி மார்பு தோல் 6 அங்குலம் விபூதி, மற்ற இடங்கள்லாம் 1 அங்குலம் தான் விபூதிக்கு. விபூதி இடக்கூடிய முறைகள்ல ஆர்மனால் அவர்கள் அழகா சொல்வார், நெற்றியில 6 அங்குலம், மார்பகத்துல 6 அங்குலம், தோல்ல 6 அங்குலம். இப்ப பல பேர் உயிரை சுச்சி சுச்சி வளர்ச்சி வளர்ச்சி வட்டம் முக்கோணம் இரமலாமா போடுறாங்க, முதுகுல ஒரு முக்கோணம் போடுறாங்க, இது இங்க மிஞ்சினே தெரியல, கையில ஒரு வில்லு போடுறாங்க, வளையம் போடுறாங்க, சில பேர் பார்த்துக்கலாம், இவங்களுக்கு எந்த மிஞ்சினே தெரியல. இப்படி எல்லாம் விபூதி பூசக்கூடாது. விபூதி 11 இடங்கள் அணியணும், கண்ட இடத்துல அணியக்கூடாது, அனுஷ்டானம் பண்றவங்க அதெல்லாம் தெரியும். அவ்வாறு விபூதி அணிந்து அவர் முருகப்பெருமான் மீது அத்தியந்த பக்தி உள்ள ஒரு நாள் காலையில விபூதி நிறைய பூசி மாடியில் நிக்கிற குலசேரப்பட்டத்துக்கு வீட்டு மாடியில் மாடியில் நிக்கிற திடீர்னு பாக்குற அவருக்கு கண்களுக்கு ஒரு கட்டில் தெரியும், கட்டில ஒரு நிறை கற்பனை படுத்திருக்க அப்படின்னாரு. அந்த மாடியில இறங்கியது, பக்கத்துல அந்த கட்டில கொண்டு வந்த ஒரு மந்திரவாதியினுடைய பேய் நிக்குது. எங்க போறேன், எங்க வாரேன், எங்க இருந்து வாரேன் கேட்கிறார் கேள்வி. இலங்கையிலிருந்து இந்த அம்மாவை கொண்டு வரேன், என்னுடைய முதலாளி மலையாளத்தில் இருக்கிறாரு, நான் அவன் அவருடைய ஆணைப்படி இந்த பெண்ணை அங்க கொண்டு போறேன். அந்த பேய் சொன்ன உடனே சொன்னார், நீ உடனே திரும்பி இலங்கையில கொண்டு இந்த பெண்ணை விட்டுட்டு வரணும், இல்ல நடக்கதுவே என்று அந்த அந்த சூனிய பேய்ட்ட அவர் சொன்ன உடனே கொஞ்சம் தயங்கி போற இல்லையா என்று சொன்ன உடனே உடனே கட்டிலோட கட்டிலோட அப்படியே சில அந்த நிலையிலே காட்டில் திரும்புகிறது, கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்து அந்த பேசுவது உங்க ஆணைப்படியே நடந்துட்டு போயிட்டு வாங்க ஆணையம் திரும்பி போய் என்றும் சொல்லணும் இருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அந்த பேய் தன்னுடைய தலைவன் ஆகிய மலையாளத்து மாந்திரிகன் போய் சேர்க்க 3 நாள் கழித்து அந்த மலையாள மாந்திரிகன் குலசேரப்படத்துல ஞானியார் சுவாமி வீட்டுக்கு வந்துட்டான். வந்து என்ன சாமி நம்மட்டு விளையாடுறீங்க கேக்குறேன், இது நடந்தது, நான் ஏதோ பொய் சொல்ல நினைச்சுடாதீங்க, கதை விழுதான்னு நினைச்சாங்க, நடந்துச்சு. ஞானியார் சுவாமி வந்து மிரட்டான், என்னுடைய போக்கை போக்கில குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லும் போது, ஒரு கற்பிணி பெண்ண கொலை பண்றதுக்கு உன் மாந்திரிகம் பயன்படக்கூடாதுப்பா, அதை தடுப்பது பாவம் இல்லப்பா சொல்ற சாமி, விளையாடாதீங்க, நடக்கிறது வேற, உங்க கால் கையில விளங்காம ஆக்கிருவேன். அவன் பயமுறுத்தான் ஞானியார் சாமி, பயமுறுத்துற மாந்திரி நேத்திர உபூதி இல்ல, பயமுறுத்தப்பட்ட ஞானியார் சுவாமி நேத்திரே உபூதி இருக்குது, அதுக்காக சொல்லுவார் உபூதி கவசம் இருக்கா. அப்படியா என்னுடைய கால் கை விளங்காம ஆக்கிருவியா, அதற்கு முன்னால ஒரு செகண்ட் இங்க வா கூப்பிடுறேன், இந்த ரூம் கதவை தர அப்படின்னா கதவு திறந்தான். உள்ள அந்த மாந்திரியனுடைய மனைவி பிள்ளைகள் அங்க உள்ள இருக்கு, மலையாளத்தில் இருக்க வேண்டிய மனைவி பிள்ளைகள் பூரா இங்க இருக்கு குலதேர வேண்டியது. அப்படியே கிருகிருன்னு அவன் சுத்துது, சாமி நான் விஷயம் தெரியாம உங்களுக்கு விளையாடிட்டேன், அவனுடைய மனைவி பிள்ளைகளை பூரா எப்படி கொண்டாந்தார் அவரு, ஒரு செகண்ட் வந்துச்சு. உடனே பயந்தான், நடுங்கினான், பாதத்தில் இருந்து வணங்கினான், எனக்கு உபூதி பூசினான். இந்த மாதிரி என்னுடைய மாந்திரிக சக்திய கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தாது, நல்லதுக்கு பயன்படுத்தி போயிடுவான், குடும்பத்தோட அனுப்பிட்டேன். செய்ய விபூதிக்கு அவ்வளவு பேராற்றல் உண்டு. ஆகவேதான் இரவு நேரத்துல சிட்டி பஸ் கிடைக்கலையே, நிர்வாகி ரொம்ப நேரம் செவ்வா பிரசங்க இருக்காரு, 10 மணிக்கு எங்க நம்ம ஆவடி போக பட்டாளம் எங்க போகணும், யாரும் கவலைப்பட வேண்டாம், விபூதி நிறைய பசுங்க டக்குனு சிட்டி பஸ் ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா நம்ம சுப்பிரமணியம் டாட்டா சுமம் இருக்கவே இருக்கு, என்ன கொண்டு விட்டுருவாரு. அதனால விபூதி நிறைய பூசுங்க, அறகுறையா பூசினா அந்த சிட்டி பஸ் முண்டி அடிச்சு போய் ஸ்டாண்டிங்ல போகணும், கிடைக்கும் சீட்டு கிடைக்கும், ஆனா ஸ்டாண்டிங்ல போகணும். நிறைய பூசுனா சீட்டு கிடைக்கும், சௌரியமா போயிடலாம். பெரியவர்களே, திருநீச்சி சார்புடைய ஏனாதிநாத நாயனாரை அறைகூறு விடுத்து ஆதிசூர நிக்கிறேன். அருமையாக ஏனாதிநாத நாயனாருடைய படை வீரர்கள் அதிசூரன் படை வீரர்களும் மோதுகிற காட்சி பல பாடல்கள்ல இந்த சரித்திரத்தில் இடம்பெறுகிறது. ரொம்ப அற்புதமான சண்டை, சண்டை நேர கண்முனால நடப்பது போல சேக்கலார் பெருமான் சித்தரிப்பார். அற்புதமான அந்த சண்டை காட்சி, இது இரவு நேரம். இந்த சண்டை காட்சி நான் சொன்ன ராத்திரி உங்களுக்கு கனவு கட்ட கனவு பயந்துட கூடாது. நீங்க சண்டையில பல உடம்புகள் தலையில்லாம மக்களை தொப்பு தொப்புன்னு போர்க்களம் போற ரத்தமா போடும். இதை வரிசையா நான் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா ராத்திரி படுத்த உடனே பல கனவுல வந்துடக்கூடாது. அதனால அதை சொல்லலாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா சேக்கரார் பெருமான் வாக்கு அந்த கனவு உண்டாக்காதிருக்காரு நிச்சயம். அந்த கனவு அந்த சண்டையில ஒரு ஒன்று ரெண்டு பாடல் அருமையாக நம்முடைய நாயனாருடைய படை வீரர்களும் அழுக்காறு கொண்ட அதிசூரன் படை வீரர்களும் மோதுகின்ற காட்சி. வாழொடு நீள் கை துடித்தன, மார்போடு வேல்கள் குளித்தன, தோளோடு வாழி நிலத்தன, தோளோடு தோள்கள் தகைந்தன, தாளோடு வார்களல் இட்டன, தாரோடு சூழ் சிரமற்றன, நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போசை களத்தினில் என்று அந்த போர்க்கள செய்திகளை அழகா வர்ணிக்கிறார். சில இடங்கள தலையில்லாம உடம்பு அப்படியே போகலாம், அந்த முண்ட தலையெடுத்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இருக்கும் உயிரிழந்து அறிவோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தலையில்லாத யாராவது கண்டக்டரோ யாராவது பேசஞ்சரோ பஸ்ல இருந்தா என்னச்சுக்காங்க நமக்கு, ஒரே ஓட்டாவளவு அடங்கின டிரைவர் மாதிரி எடுத்து ஓடுகிறது. அது கற்பனை பண்ணி பார்க்கணும், அந்த போர்க்களத்துல தலையில்லாத முண்டம் அப்படி போகணும். அந்த காட்சியை வர்ணிக்கிறார் ஆசிரியர். அப்படி வேகமா வெட்டிட்டான் தலை போயிடுச்சு, விரைவாக வந்த வீரன் தலை இழந்த பிறகும் கூட அந்த வேகத்தினால கொஞ்சம் தூரம் போன காட்சி. தோள்கள் மேல எண்ணற்ற அம்புகள், அந்த அம்புகள் குத்தி 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 அந்த அம்புகள் எல்லாம் கீழே விழுகிற காட்சி. வாழோடு வாழ் மோதுகின்ற காட்சி, எங்க பார்த்தாலும் ஓ ஓ என்று சத்தம் விடுகிற காட்சி. போர்க்களத்தினுடைய செய்திகள் அருமையாக வர்ணிக்கப்படுகின்றன சேக்கலார் பெருமான். இப்பொழுது வீரர்கள் வீரர்களோடு மோதினார்கள், நாயனார் பின்பக்கத்தில் நிற்கிறார். முன்னால் அமைச்சர் தன் வீரர்களுக்கு ஏற்படுகிற நிலையை கண்டார், உடனே முன்னால் வர ஏனாதிநாத நாயனார் தன்னுடைய வாளை சுழற்சி கொண்டு வருகிறார். எதிரி படையில் உள்ள வீரர்கள் எல்லாம் இவர் வாழ்க்கை இடையாகி ஓடுகிறார்கள் தப்பித்தவன் பிழைத்தவன். அதிசூரனுக்கும் ஏனாதிநாத நாயனாருக்கும் நேருக்கு நேரு சண்டை. சற்று முன்னால் வீரர்களுக்கு வீரர், இப்பொழுது நாயனாரும் அதிசூரனும் மோதுகின்ற காட்சி. ஏற்கனவே நம்ம கூறியபடி விபூதி நமக்கு ஒரு அருமையான ஆயுதம். அந்த விபூதியை நிறைய பூசிருக்கிற நாயனாருக்கு தோல்வி வருமா வராது. ஆகவே ஆற்றலோடு சண்டையிடுகின்ற அற்புத நாயனாரை அதிசூரன் வென்றுவிடலாம் என்ற அந்த கனவு பொடியாகிறது. நாயனார் அதிசூரனை அற்புதமாக அந்த போர்க்களத்தை தோற்கடித்து புறமுதியிட்டு ஓடுமாறு செய்கிறார். அதிசூரன் தலைதெறிக்க ஓடுகிறார். நாயனார் சந்தோஷமாக இல்லம் திரும்புகிறார். அப்ப சரித்திரம் முடிஞ்சிருக்குமே, அப்பதான் வெற்றி கிடைச்சிருச்ச, சரித்திரம் முடிஞ்சிருச்சா? இல்ல, நாயனார் செயற்கரிய ஒரு செய்ய காட்ட சாமி காட்டுகிறார். அதிசூரன் தோற்றான், நாயனார் ஜெயிச்சார், எனவே இந்த புராணம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் கனவாரா? இன்னும் இருக்கு முக்கியமான பகிர்மத்தான் வரும். திருநீற்ற சிறப்ப நாயனார் சரித்திரமக்கு எடுத்துரைக்கிறது என்று நாம் முதல் இரண்டாவது பாட்டை பார்த்தோம். தொன்மை திருநீற்று தொண்டின் சிறப்புடையவர் என்று பார்த்தோம். அத போர்க்களத்துல நாயனார் எப்படி கடைபிடிக்கிறார்னு பார்க்க போறோம். இப்பொழுது தோத்தது யாரு? உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நானா தான் தெரியல. தோற்றையார் கேள்வி வினாவும் எனக்கு விடையும் எனக்கு தோற்றது அதீஸ்வரன், வென்றது ஏனாதிநாத நாயினார். அவமானத்தினுடைய சிகரமாக அதிர்ச்சியினுடைய மகுடமாக அதீஸ்வரன் இல்லம் திரும்புகிறான். அன்று முழுக்க அவன் தூங்குற எப்படியாவது நாயனாரை வெல்லணுமே என்று ஏழு தடவை பத்தாவது வகுப்பு தேர்வுல எழுதி எழுதி வெயிலானவன் எப்படி ராத்திரி புறம் தூங்க மாட்டானோ அது மாதிரி ஏழாவது தடவையும் நமக்கு கிடைக்கிறையே மார்க்னு சொல்லின. அது போல அதீஸ்வரன் இரவிலே அப்படியே தன்னை மறந்து என்ன செய்யறது, நாயனாரை எப்படி வென்பது சதி திட்டம் போடுகிறான். அவன் மனசுல ஒரு விபரீதமான கருத்து உருவாகிறது. சரி, நாளை நாயனாரை வென்றுவிடலாம், எளிதான வழி இருக்கிறது. ரெண்டு தூதர்கள் அனுப்புறா, எயிரனூர் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த அருமையான ஊர்ல ஊர் கடைசியில ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக சண்டையிடும், கூட வீரர்கள் வேண்டாம், அவர்களுடைய உயிர் வம்பா வீணாகுது இறக்கும். இவன் நாம் இருவரும் தனித்தனியான யுத்தம் செய்வதற்கு நாளை மாலையிலே 5 மணிக்கு வருக. 5 மணிக்கு பெரியவரன் தெரியல, நீ வரைக்கும் வீட்டு போய் தேடி பார்க்காதீங்க. ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு நேரம் சொல்லி மைதானத்தை சொல்லி தூது விடுகிறார் அதீஸ்வரன். நாயனார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட. அப்படியா போன அதீஸ்வரன் போரில் அவருக்கு அழிந்த மானமிக மீதூர மண்படுவான் கண்படான் ஆன செய்ய செயல் ஓர் இரவும் சிந்தித்து அலமருவான் இனமிகு வஞ்சனையால் வெல்வன்ய எண்ணினான். போன அதீஸ்வரன் போரில் அவருக்கு அழிந்த மானமிக மீதூர அவமானம் இருக்குது. போர்க்களத்துல ஏனாதிநாத நாயனாருக்கு தோற்று விட்டேன் என்றால் அவமானம் அதிகமா மாறி மாறி துளைக்கு. அவன் மண்படுவான், நாளைக்கு அவன் தோக்கப்படுறான். மண்படுவான் கண்படான் தூங்கல, இரவு தூங்கல, நாளைக்கு அவன் மண்பட போறான், பூமியில விட போறான், அவன் தோற்கடிக்கப்பட போகிறான், நரகத்துக்கு அவன் ரெடி ஆயிட்டான், நாயனாருக்கு மீது தீங்கிழைக்க நினைக்கிறான். அவன் இந்த பூமியில் இருக்க போறதில்ல என்னெல்லாம் குறிப்பீங்க அழகா சேக்கலாறு பெருமான் காட்டுறவங்க. மண்படுவான் கண்படா, கண்ணு தூங்குற அவன் மண்ணுக்குள்ள போப்பான் நாளைக்கு. எனவே மண்படுவான் கண்படான் இப்படி அருமையா நயம் பாருங்க. ஆன செயல் ஓரிரவும் சிந்தித்து அலமருவான், என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் யோசனை கேட்க. நிறைவாக அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம், என்ன எண்ணம், ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என்று எண்ணினான். வஞ்சனை திட்டம் போட்டு இவரை தோற்கடிப்போம், நேருக்கு நேரு சண்டை போட்டாலும் நம்ம தான் தோற்கடிக்கப்படுவோம் சொல்லி என்ன செய்ய போறான் பாருங்க. இந்த அருமையான நாயனாரை வஞ்சனையால் வெல்வதற்கு திட்டமிட்ட அதீஸ்வரன் நாயனார் பால் தூது விடுகிறான். என்ன தூது விடுறான் பாருங்க, சேட்டாரும் கங்குல் புலர்களை புலர்கானை தீகோன் நாட்டாரை கொல்லாதே நாம் இருவே வெவ்வேறிடத்தே வாழ்த்தாயம் கொள்வோர் மலைக்க வருக என்ன தோட்டார் பூந்தாரார்க்கு சொல்லி செலவிட்டான். நாம் இருவரும் தனியே சண்டையிடுவோம், நாட்டார்கள் நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இதில் உயிரிழக்கக்கூடாது, நாம தனியா சண்டையிடுவோம் என்று சொல்லிவிட்டான். நாயனார் கேட்டார், சரி அங்கனமே ஆகுங்க. மறுநாள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நாயனார் செல்கிறார். அந்த மைதானத்துல தூரத்துல அதீஸ்வரன் வாழ்கிறார். வரும்போது எப்படி வரா, தன் முகத்தை கேடயத்தால் மறைத்து மறைச்சுக்கிட்டே வரும். நாயனார் வடகடைசியில் நிற்கார், தென்கடைசியில் அதீஸ்வரன், அப்படியே ரெண்டு பேரும் நெருங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நெருங்கிற அந்த சமயத்தில எல்லாம் அதீஸ்வரன் தன் முகத்தை காட்டுவார். அப்படியே கேளையம், அந்த காலத்துல கேளையம், இந்த காலத்துல இட்டு தட்டுக்கலாம் வீட்டுக்கு வாழ் தாக்குனாலும் துளைக்க முடியாத ஒரு அருமையான கடுப்பு கருவி. அதை இடது கையில வச்சிருப்பாங்க, மனது கையில வாழ் இருக்கும், சண்டையிடுகிறோம். இப்பொழுது இந்த கேடயத்தை கிழக்கி வச்சுக்கலாம்னா அவன் அப்படி வைக்கிற முகத்தை மறைச்சுக்கிட்டே வான். இந்த தீவிரவாதிகள் முகத்தை மறைச்சிடுவாங்க, போட்டோ எடுக்கணும், இங்க பத்திரிக்கை பார்க்கணும், முகம் தெரியக்கூடாது. முகத்தை பார்த்தா நமக்கு பாவம் பிடிச்சிடலாம். அதனால நம்ம மேல இறக்கப்பட்டு இன்னொரு குண்டு வைக்கிற தீவிரவாதிகள்லாம் முகத்தை மறைச்சு போஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேடயத்தை மறைத்து வைத்துக் கொண்டு, முகத்தை மறைத்து வைத்துக் கொண்டு முன்னேறி வருகிறான் அதீஸ்வரன். நாயனார் பார்க்கிறேன், எப்படி வரான், எரிஞ்சாச்சு, ஒரு அடிதான், ரெண்டு பேரும் மோத போறாங்க, வாழோடு வாழ் மோத போகிற சமயம் என்ன நடக்கிற பாப்பமே. சேக்கலார் பெருமான் திருவாக்கிலே காப்பமே. இப்பொழுது வாழோடு வாழ் மோத போகிறது, அதீஸ்வரன் என்ன செய்ய போகிறான் பாருங்க. அவன் என்னமோ ஒரு திட்டம் போட்டான, அந்த திட்டத்தை பாருங்க. தீங்கு குறித்து அழைத்த தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் அங்க வரும் தீங்கிழையார் என்பதா என்பது அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டே பயிலாதான். திருநீர் நெற்றிலே பூசிட்டா இவர் நம்மை தாக்க மாட்டார். அடியார் எதிரில் நின்றார் வணங்குவாரே உடைய வாழ் கொண்டு சண்டையிட மாட்டார். அதத்தான் யோசனை பண்ண, பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான். இதுவரைக்கும் விபூதி கொஞ்சம் கூட நெத்தில ஒரு சென்டிமீட்டர் நீளம் அரை சென்டிமீட்டர் அகலம் கூட அவன் போட்டதில்லை. இங்கெல்லாம் நல்லா பூச்சிருக்கே, அப்படி ஒரு சென்டிமீட்டர் நீளம் அரை சென்டிமீட்டர் அகலத்தை எங்க பக்கத்துல பூசுவாங்க. எவ்வளவு பெரிய நெத்தி சாமி கொடுத்துருக்கிற, அதுல அழகா மூணு விரலை கொடுத்துக்கிறேன், மூணு விரட்டு அழகா பூசலாமே, லேஸ் லேசா பூசிருக்க. பண்டு பயிலாதான், இதுவரைக்கும் விபூதி பூசாத அதீஸ்வரன் என்ன செய்யறாம, வெண்ணீரு நெற்றி விரவ புறம்பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடங்கொண்டு வண்ண சுடர்வாள் மணிப்பலகை வலம் கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்னவிடம் புகுந்தான். நெற்றி நிறைய பூசினானா, ஆனா எப்படி பூசினா, புறம் பூசினான், உள்ளத்துல அன்பில்லை, வெளியே மாத்திரம் பூசினான், வேடம் வெறும் வேஷம். அவ்வாறு புறம் பூசினான், மனசுல நினைச்சுக்கிட்டான், உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு, மனசுல வஞ்சமான கருப்பு எண்ணத்தோட போற. நாயனாரை வெல்வதற்கு இப்படி வஞ்சனை திட்டத்தோட போற. வண்ண சுடர்வாள் மணிப்பலகை கை கொண்டு, அந்த கேடயம் புண்ணிய போர் வீரருக்கு, புண்ணிய போர் வீரர் நாயனார் அடவளை பாருங்க, புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் வந்தாச்சு. இப்பொழுது அருகே நெருங்கிட்டான், முன் தனி வீரருக்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான். அப்பொழுது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடக்கு. அடல் விடையேறு என்ன அடர்த்தவனே கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதீநாதனார் உடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்க கடையவந்தன் நெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டார். கடைய வந்த நெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டார். அடல் விடையேறு என்ன அடர்த்தவனை, அடல் விடையேறு என்ன அடர்த்தவனை கொள்ளும் எடை திறந்து தெரிந்து தாழ்வேற்கும் ஏனாதிநாதனார். எந்த வழியில எப்படி போனா அவரை வெற்றி பெறலாம் என்பதுக்கு அப்படியே வாழ கொண்டு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிறார் ஏனாதிநாதனார். அந்த சமயத்துல குடை பெயர்ந்த மாற்றான் டக்குனு இடத்தை மாத்தணும், அவர் எதிரே வருகிற கொஞ்சம் இடத்தை மாத்தணும். குடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம் போக்க மூடியிருந்த கேடயத்தை சற்று தள்ளி முகத்தை கட்ட நாயனார் பார்க்கிறார். இதுவரைக்கும் நெத்தில போய் சொல்ல எப்படி இருக்கிறான். கடைய வந்த நெற்றியின் மேல் வெண்ணீரு தாம் கண்டார். அந்த கீழான எண்ணமுடைய அதிசூரன் நெற்றியில இதுவரைக்கும் இல்லாத விபூதியை கண்ட கண்டவுடன் என்ன சொல்றார். கண்ட பொழுதே கேட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண்ணீர் நீற்றின் பொலிவு மேல் கண்டேன். வேறினியல் அண்ட வீரான் சீரடியார் ஆகினாறு என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று நம பார்வதீபதையே கண்டபொழுதே அதிலும் தப்பு சொன்ன கண்டபொழுதே கேட்டேன் முன்பு இவர் மேல் காணாத இதுவரைக்கும் இவர் நெத்தில உபதி இல்லாத அந்த முன்பு இவர் மேல் காணாத வெண்திரை நீற்றின் பொலிவு அந்த விபூதியுடைய அழகு முன்பு இவர் மேல் காணாத வெண்திரி நீச்சின் பொலிவு மேல் கண்டே வேறினியல் வேற என்ன நான் செய்ய முடியும். இவருக்கு நான் இவரை நாம் எதிராக கொள்ளலாமா கூடாது, எனவே நாம் இவர் பணிந்து விடுவோம் என்று சொல்லி வேறினியல் அண்டர் பிரான் சீரடியார் ஆகினார். இன்றைக்கு முதல் பரமேஸ்வரனுடைய அடியாராக அதிசூரன் மாறிட்டார். அதனால அவர் என்ன குறிப்பு கொள்றாரோ அதுபடி நம்ம நடந்துருவோம். பண்டை வீரான் சீரடியார் ஆகினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று தலைப்பை குனிஞ்சார். அவன் வாழ்த்து வெட்டட்டும் தலை குனிஞ்சார். அடியார் ஆகிய அதிசூரன் முன்னால் நம்ம சண்டை போடலாமா, அவர் என்ன நினைச்சாரோ அது செய்யட்டும். அப்படியே தலை குனிந்தார். கொஞ்ச நேரம் ஒரு சிந்தனை. கைவாளுடன் பலகை நீக்க கருதியது தன்னுடைய கேடயத்தையும் தன் வாளையும் கீழே போடலாம் நினைச்சார். ஆனா இன்னொரு எண்ணம் உதயமாகுது. கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார், வாளையும் கேடயத்தையும் கீழே போடவன் நினைச்சார். ஆனால் அதை செய்யல. எதற்காக செய்யார்? நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு. இந்த சிவனடியாருக்கு நிராயுதவாணியாக இருக்கிற என்னை கொன்ற பாவம் அவருக்கு வந்துடக்கூடாது. அந்த காலத்துல ஆயுதம் இல்லாதவர் நிராயுதவாணி. ஆயுதம் இல்லாத என்னைய ஆயுதத்தோடு அவர் கொன்றாரானால் பாவம் அவருக்கு வந்துருமா? நிராயுதவாணியை கொன்ற பாவம் இந்த சிவனடியாருக்கு வந்துடக்கூடாது. அதற்காக நாம் சண்டையிடுவது போல நம்முடைய வாழை காட்டுவோம். வாழையும் கேடயத்தையும் கீழே போட நினைத்த நாயனார் அதனை மாற்றுகிற செய்தியை பாருங்க. எப்படி சேக்கிறார் பெருமா நயமா எடுத்திருக்கிறார் பாருங்க. கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொன்ற பாவம் எய்தாமை வேண்டும் இவர்க்கு. நிராயுதவாணி ஆயுதம் இல்லாத ஒரு போர்க்களத்தில் ஆயுதம் இல்லாதவரை கொண்டால் அது வீரருக்கு அழகல்ல என்று அப்படியே தர்மம் பேசுகிறது. இப்ப அப்படி இல்லை. 1942 கொண்ட குண்டை போட்டாங்க ஜப்பான்ல. ரோஷமி 4-2 அழிஞ்சது. அவங்க என்னையா பாவம் பண்ணாங்க, அவரது இன்னும் அவர்கள் ஊனமுற்றவர்களாக பிறந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்து சண்டை போதும் அப்படித்தான், தூங்கும் போது குண்டு போட்டுவான். எவன் அழிஞ்சாலும் கவலைப்படுறது. குண்டுவெடிப்பு மும்பையில நடந்து பாருங்க. இவ இறக்கம் இல்லாம ரயில போறவனா கொண்டு இருக்கிற காலம் இந்த காலம். அன்று அப்படி இல்லை. நிராயுதபாணியை கொள்வது தவறு என்பதை உணர்ந்தவர்கள் காணாது. அந்த பாவம் இந்த சிவனடியாருக்கு வந்துடக்கூடாது என்று நாயனார் நினைக்கிறார். நிராயுதரை கொன்றார் எனும் தீமையை தாமை வேண்டும் இவர்க்கு என்று இரும் பலகை தடயம் நெய்வாளுடன் அடர்ந்து நேர்வார்போல் எதிர் நின்றார் சண்டையிடுமா நிற்கிறார். சண்டையிடல, சண்டைக்கு வருதுமாறு வாழையும் கிடைத்தி வைத்துக் கொண்டே பக்கத்துல போறார். சுவாமி சேக்கலாறு பெருமாள் அந்த அதிசூரன் செய்த விஷயத்த அவன் நினைச்ச காரியத்தை முடிச்சா பாருங்க. அத எப்படி சொன்னார் அவர் வாக்குனால நல்ல இதுதான் சொல்லுவார், கெட்ட விஷயங்கள் அவர் சொல்ல மாட்டேன். நாயனார் சேக்கலாறு பெருமாள் அந்நின்ற தொண்டரு திருவுள்ளம் ஆரறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றிவித்தான் அந்நின்ற தொண்ட திருவுள்ளம் ஆரறிவார் முன்னின்ற பாதகனும் தம் கருத்தே முற்றிவித்தான் இந்நின்ற தன்மை அறிவாரால் இவர்க்கு அருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார். அரகரம பார்வதி பதையே அந்நின்ற தொண்டரு திருவுள்ளம் ஆரறிவார். கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டு அவர் போற வாழும் கேடயமும் நன்முறையிலே பயன்படுத்தக்கூடிய பேராற்றலுடைய நாயனார் நிராயுதபாணி கொன்ற பாவம் எதிரே இருக்கிற வஞ்சக அடியாருக்கு வரக்கூடாது என்பதற்காக கையிலே வாழும் கேடயம் ஏந்தி பக்கத்தில் நெருங்குவதுவோ நடிப்பதுவோ நடித்துக் கொண்டிருக்கிற நாயனாரை அவன் என்ன செய்ய போறான் என்று தெரிந்தும் கூட துணிச்சலாக நாயனார் செல்வாரானால் விபூதி மேல் வைத்து இந்த வாஞ்சை இருக்கிறதே தீராத காதல். அதைதான் சேக்கலார் பெருமான் அந்நின்ற தொண்டரு திருவுள்ளம் ஆரறிவார். அந்த திருவுள்ளம் பாருங்க, ஆகா விபூதி எழுந்த ஒரு சிவனடியாரால நான் இந்த உலகத்துக்கு நீங்க போகப்படுறேன் அவர் மனம் சந்தோஷப்படுவேன்.